இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
Thank you.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான வானொலி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 1446, சாலஸ்வரி பார்க், மார்க்கெட் யார்ட், பூனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா. நீங்கள் எங்களது ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org என்று டைப் செய்து அதில் தமிழ் மொழியை தேர்வு செய்து எங்கள் பழைய ஒலிபரப்புகளை கேட்டு மகிழலாம். அதே போல ஸ்மார்ட் போனில் வாய்ஸ் ஆஃப் ஹோப் என்ற மொபைல் ஆப்பை டைப் செய்து டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளும் நீங்கள் கேட்டு மகிழலாம். பிளே ஸ்டோரில் AWR 360 என்ற மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து மொழிகளிலும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். ஏதாவது சாட்சி இருந்தால் எங்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளை கேட்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், ஜப விண்ணப்பங்கள் இருந்தாலும் மறவாமல் எங்களிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் ஜபிக்க ஆவலோடு காத்திருக்கிறோம். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். இதனாலும் கூட என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு மனாசே புறக்கணிக்கப்பட்ட ஒருவன் என்ற செய்தியின் தலைப்பின் கீழாக நாம் தியானிக்க இருக்கின்றோம். மனாசே என்பனை குறித்து வேதாகமம் அநேக காரியங்களை சொல்லப்பட்டிருந்தாலும் 12 கோத்திரத்தில் மனாசே கோத்திரம் ஒரு கோத்திரமாக வேதாகமத்தில் குறிப்பிட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆகையால் இதனாலும் கூட மனாசேவை குறித்து, மனாசேவினுடைய சரித்திரத்தை குறித்து நாம் படிக்க போகின்றோம். நாம் முழுமையாக படிக்காவிட்டாலும் அந்த சரித்திரத்திலிருந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரியங்களை இதனாலும் கூட மனாசே புறக்கணிக்கப்பட்டவன் என்ற தலைப்பின் கீழாக படிக்க நாம் இருக்கின்றோம். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேகர்களால் நாம் புறக்கணிக்கப்படுகின்றோம். அநேகர்களால் நாம் ஒதுக்கி வைக்கப்படுகின்றோம். அநேகர்கள் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சூழ்நிலை இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அதே போலவே மனாசே கூட அவனுடைய ஆரம்ப காலகட்டத்தில் புறக்கணிக்கப்பட்டவனாக இருக்கக்கூடியதை நம் வேதாகமத்தில் நாம் பார்க்கலாம். வாசிக்கலாம் ஆதியாகமம் 41:51. யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். இங்கே மனாசே யாருடைய மகன் என்று நாம் பார்க்கும் பொழுது வேதாகமம் சொல்கின்றது அவன் யோசேப்புடைய மகன் என்று. இங்கே யோசேப்பு மனாசேவை ஈன்றெடுக்கும் பொழுது, அல்லது யோசேப்பு தன்னுடைய மகனாகிய மனாசேவுக்கு பேர் வைக்கும் பொழுது அவன் எப்படி பேர் வைக்கின்றான் என்று நாம் பார்க்கின்றோம் என்றால், என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று பெயர் சொல்லி மனாசே என்று பெயரிக்கப்படுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆதியாகமம் 46:20 நாம் வாசிக்கலாம். யோசேப்பு எகிப்து தேசத்திலே மனாசேயும் எபிரேயும் பிறந்தார்கள். அவர்களை ஒன்று பட்டணிந்து ஆசாரனாகிய பேத்திபாரின் குமாரத்தியாகிய அஸ்னாத் அவனுக்கு பெற்றாள். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அஸ்னாத் அவளுடைய தாயார் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கின்றோம். அங்கே யோசேப்பு எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது அங்கே ஒரு ஆசாரனுடைய ஒரு மகளை அவன் திருமணம் செய்து கொள்கின்றான். அவங்களுடைய பெயர் அஸ்னாத் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். ஆகையால் ஒரு எகிப்திலே வனாந்தரமான ஒரு வாழ்க்கையிலே அடிமையாய் கொண்டு போகப்பட்ட யோசேப்புடைய வாழ்க்கையில தேவன் தன்னுடைய வருத்தத்தை மறக்கும்படியாக தேவன் ஒரு குழந்தையை தந்தார் என்று அவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார் என்று நாம் வேதாகமத்திலே பார்க்கின்றோம். முதலாவது, மனாசே உடைய பேரினுடைய அர்த்தம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, தேவன் என்னுடைய கடந்த காலத்தை மறக்கும்படி உதவி செய்தார் என்று பொருள் என்று அர்த்தம். மனாசே என்று நாம் சொல்லப்படும் பொழுது கடந்த காலத்தில் நாம் செய்த காரியங்களை தேவன் மறக்கும்படி செய்தார், அல்லது கடந்த காலத்தில் நாம் கண்ட துன்பங்களையும் கடந்த காலத்தில் நாம் வந்த பிரச்சனைகளிலிருந்தும் தேவன் எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று மனாசே என்று பெயரிட்டதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த மனாசேவை நாம் பார்க்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையின் அநேக கசப்பான காரியங்களை கடக்க செய்திருக்கிறார். அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நன்மையான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்திருக்கிறார். அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தேவன் செய்த நன்மைகளை ஒருபோது நாம் மறந்து போய்விடவே கூடாது. யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் ஒருவேளை பார்ப்போம் என்றால், யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய சிறு வயதிலிருந்தே அவன் அநேக துன்பங்களை பட்டான் என்று நாம் பார்க்கலாம். அவனுடைய சகோதரர்கள் அவனை கொலை செய்யும்படி முயற்சி செய்தார்கள். எகிப்திலே அடிமையாக கொண்டு போகப்பட்டான். எகிப்திலே சிறைச்சாலையில் அவன் இருந்தான். அவனுடைய வாழ்க்கை கண்ணீர் உள்ள ஒரு வாழ்க்கையாக காணப்பட்டது. ஆனால் தேவன் அங்கே யோசேப்பை மாற்றி யோசேப்பை அந்த தேசத்திற்கே ஒரு பிரதம மந்திரியாக மாற்றக்கூடிய ஒரு தருணத்தை நாம் பார்க்கின்றோம். அப்படியேப்பட்ட ஒரு தருணத்தில் தான் தன்னுடைய மகனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். மனாசே என்றால் என்னுடைய கடந்த காலத்தை தேவன் மறக்கும்படி செய்தார் என்று அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் யோசேப்பை போல கஷ்டங்களின் வழியாய் துன்பத்தின் வழியாய் நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மனாசேவை கொடுத்து யோசேப்பை ஆசீர்வதித்தது போல நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் அதை ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது பிரியமானவர்களே. ஏசையா 43:18 சொல்கின்றது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று. ஆம் கர்த்தர் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் முந்தினவைகளை நாம் நினைக்க கூடாது, பூர்வமான காரியத்தை நாம் சிந்திக்க கூடாது. ஏன் என்று பார்க்கும் பொழுது 19 சொல்கின்றது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கின்றேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம் மனாசேயை போல யோசேப்பை போல நம்முடைய வாழ்க்கை கசப்பான ஒரு வாழ்க்கையிலிருந்து தேவன் நம்மை ஒரு இனிமையான இடத்திற்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அன்று கண்ட துன்பங்களை நாம் இன்று ஒருவேளை காணாமல் இருக்கலாம். பாடுபட்ட கஷ்டத்திலிருந்து நாம் வெளியே வராமல் இருக்கலாம். ஆண்டவர் மனாசேவை கொடுத்து அங்கே யோசேப்பை மாற்றினது போல, யோசேப்புடைய வாழ்க்கையை மாற்றினது போல இன்று நம்முடைய வாழ்க்கையே கூட ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய கடந்த காலத்தை நாம் மறப்போம், பட்ட கஷ்டங்களை நாம் மறப்போம். ஏனென்றால் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அதை நாம் ஒருபோதும் மறந்து போய் விடவே கூடாது பிரியமானவர்களே. இரண்டாவதாக மனாசேவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, மனாசே மூத்தவனாக இருக்கிறான், அவனுக்கு இளையவன் ஒருவன் இருக்கிறான். ஆனால் தனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் அவனுடைய இளைய மகனுக்கு கிடைக்கின்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இரண்டாவது காரியம், மனாசேவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, யாக்கோப்பால் புறக்கணிக்கப்பட்டான். யாக்கோப்பால் புறக்கணிக்கப்பட்டான். யாக்கோப்பு யார் என்று பார்க்கும் பொழுது, யோசேப்புடைய தகப்பன். அப்படி என்றால் மனாசேவுக்கு தாத்தா. அப்போ இந்த தாத்தாவால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மகனாக மனாசே பார்க்கப்பட்டான். அந்த காலகட்டத்திலே பொதுவாக பெரியவர்களுடைய கரங்களால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் மனாசேவுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை. நாம் வாசிக்கலாம் 14 நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இஸ்ரவேல் மனமாறி தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ரேமுடைய தலையின் மேல், மனாசே மூத்தவனாய் இருந்தும் தன் இடது கையை மனாசேயுடைய தலையின் மேல் வைத்தான். இங்கே வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது மனாசேயுடைய கரத்தின் மேல், மனாசேயுடைய தலையின் மேல் தான் தன்னுடைய கரங்களை இங்கே இஸ்ரவேல் என்று அழைக்கப்படக்கூடிய யாக்கோப்பு வைத்திருக்க வேண்டும். ஆனால் அவன் மனமாறி தன்னுடைய வலது கையை யார் மேல் வைத்தான் என்று பார்க்கும் பொழுது, இளையவனாகிய எப்ரியாமுடைய தலையின் மேல் வைத்தான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அநேக நேரங்களில் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் பிறர் பறித்து செல்வார்கள். நமக்கு கிடைக்க வேண்டிய வெகுமதிகளை பிறர் பறித்து செல்வார்கள். நமக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை பிறர் பறித்து சொல்வார்கள். ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது மனாசேவுடைய வாழ்க்கையில் கூட அப்படிதான் நடந்தது. ஒருவேளை நீங்கள் மனாசேவை போல இருக்கலாம். மனாசேவை போல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை பிறர் தட்டி செல்லலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெகுமதிகளை பிறர் தட்டி செல்லலாம். ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் கவலைப்படாதீர்கள், கஷ்டப்படாதீர்கள். மனாசே அதை குறித்து வருத்தப்படவில்லை, அதை குறித்து கவலைப்படவில்லை, அதை குறித்து அவன் யோசிக்கவும் இல்லை. நாம் வேதத்திலே நாம் பார்க்கின்றோம், மனாசேவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அவருடைய தாத்தா அவருக்கு கொடுக்கவில்லை, இளையவனுக்கு கொடுக்கின்றார். ஆனால் மனாசே பொறுமையோடு காத்திருந்த ஒரு மகனாக இருந்தான் என்று நாம் வேதாங்கத்திலே பார்க்கிறோம். மனாசேவை போல ஒருவேளை நீங்களும் இன்று உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெகுமதி கிடைக்காமல் இருக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கான வெகுமதியை அவர் தர வல்லவராக இருக்கிறார். ஆகையால் நீங்கள் ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். மூன்றாவது, மனாசேவுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, யாக்கோப்பு தன்னை ஆசீர்வதிக்கவில்லை என்று தெரிந்தும் இங்கே மனாசே தன்னுடைய சகோதரனாகிய எப்ரேம் மேல் கோபம் கொள்ளவில்லை, தன்னுடைய சகோதரனாகிய எப்ரேம் மேல் போராமை கொள்ளவில்லை என்று வேதாகமத்தில் நாம் பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்திலே ஒருவேளை சகோதரர்களுக்குள்ளே கிடைக்க வேண்டிய சொத்து மதிப்பீடு கிடைக்கவில்லை என்றால் ஒருவரை ஒருவர் கொலை செய்யக்கூடிய சம்பவங்களை நாம் பார்க்கின்றோம். சொத்துக்காக, பணத்துக்காக உடன் பிறந்த சகோதரர்களை கொலை செய்யக்கூடிய சம்பவங்கள் இன்னும் நம்முடைய நாட்டில் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அந்த காலகட்டத்தில், அப்படியேப்பட்ட காலகட்டத்தில் அப்படி இருந்தும் மனாசே தன்னுடைய சகோதரனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைத்து விட்டதே என்று நினைத்து யாக்கோப்பையும் அவர் ஒன்றும் செய்யவில்லை, அவருடைய சகோதரனையும் ஒன்றும் செய்யவில்லை என்று வேதாகமத்திலே பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியதை பிறர் பறித்து விட்டார்களா? அவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டாம், அவர்கள் மேல் பொறாமைப்பட வேண்டாம், அவர்களை குறித்து அதிகமாக சிந்திக்க வேண்டாம். ஏனென்றால் தேவன் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தருவார். நீங்கள் எந்த இடத்திலே அவமானப்படுத்தப்பட்டீர்களோ அதே இடத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார். இப்படிப்பட்ட மனாசேயுடைய வாழ்க்கையை தேவன் பார்த்தார், மனாசேயுடைய வாழ்க்கையை தேவன் பார்த்தார், மனாசே மேல் தேவன் கிருபை காண்பித்தார், மனாசேவை ஒரு தேசத்துக்கே ஒரு கோத்திரத்துக்கே தலைவனாய் மாற்றினார் என்று வேதாகமத்தில் பார்க்கின்றோம். நான்காவது காரியம், மனாசேயை தேவன் தலைவனாய் மாற்றினார். ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய குணம் உங்களுக்கு இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களையும் தலைவனாய் மாற்றுவார், ஆண்டவர் உங்களையும் தலைவனாய் உயர்த்துவார். நாம் வாசிக்கலாம் உபாகமம் 33:17, அவன் அலங்காரம் அவன் தலைநயிற்று கலையினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும், அவைகளாலே ஜனங்கள் ஏகமாய் தேசத்தின் கடையாதரங்கள் மட்டும் முட்டி துறந்தவான், அவைகள் எப்ரேமின் 10,000களுக்கு மனாசின் 1,000களுமானவைகள் என்றன. இங்கே மோசையை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது மோசே மனாசே கோத்திரத்தை எவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போல இருக்கும். இங்கே மனாசேவை ஒரு கோத்திரமாக இங்கே மோசே தேர்வு செய்கின்றார். இந்த கோத்திரத்துக்கு நீதான் தலைவன், மனாசே நீதான் தலைவன் என்று அங்கே அழைக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, மனாசேவின் நிமித்தமாக அவனுடைய கோத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டது, அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. நீங்கள் மனாசேவுடைய கோத்திரத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பெரிய பெரிய வீரர்கள் மனாசேவினுடைய கோத்திரத்திலிருந்து வந்ததை நம்மால் பார்க்க முடியும். கிதியோன் ஒரு யுத்த வீரன், ஒரு தீர்க்கதரிசி மனாசே கோத்திரத்திலிருந்து எழும்புகின்றார். சிம்சோன், இந்த தேசத்தை காப்பாற்ற முடியாத தேவன் உருவாக்கின சிம்சோன் மனாசே கோத்திரத்திலிருந்து வருகின்றார். அவர் பாவம் செய்தார், ஆனால் கடைசி நாட்களே அவர் மனம் திரும்பினார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட பெரிய பெரிய நபர்கள் மனாசேவுடைய சந்ததியிலிருந்து மனாசேவுடைய கோத்திரத்திலிருந்து வந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் இருக்கலாம், கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய விஜயனை அடையும்படிக்கு அவரே தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்துவும் மனாசை போலவே இந்த உலகத்தில் புறக்கணிக்கப்பட்டார், இந்த உலகத்தால் கரைப்படுத்தப்பட்டார், உலகத்தால் சிலுவையில ஏற்றப்பட்டார். ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த சிலுவை சுமந்த நிமித்தமாக இன்று நீங்கள் தலைவராகக்கூடிய ஸ்தானம், நீங்கள் அந்த பரலோகத்தில் வரக்கூடிய ஸ்தானத்தை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை மனாசை போல நீங்கள் இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை போல நீங்கள் இருக்கலாம், கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஜபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒருவேளை அவருடைய வாழ்க்கை மனாசேவுடைய வாழ்க்கையை போல இருக்கலாம், அவருடைய வாழ்க்கை துன்பத்தின் வாழ்க்கையை போல இருக்கலாம். என் ஆண்டவர் நீர் அவர்களை தொட்டு அவர்களுக்கு சுகத்தை தந்து என் ஆண்டவர் நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, அவருடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் நீர் சந்தித்து அவர்களை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களுடைய முகவரிக்கு தயவாய் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளும்படியாக நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.
அருள செய்யும் கர்த்தா. கர்த்தாவே என் ஜெபத்தை கேளுமே, என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும், உன் நீதியை அருள செய்யும்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-33-3231. எங்கள் இமெயில் முகவரி bibleatawr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudavenc tist.org.
நான் அலன் தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.